ஓம் சிவாய நம. சைவம் டாட்டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது வேல்வலை செண்டு கொடுத்த படலம். வழங்குபவர் சிவ ரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தேவாசிரிய மண்டபத்தில் இருக்கிற அடியார்கள் எல்லாம் நம்பி ஆரூரர். இவர்களுக்கு நான் எப்பொழுது அடியவனாவேன் என்கிற எண்ணத்திலேயே அந்த பிரேமையினால நித்தியப்படி பிரதட்சிண நமஸ்காரம் பண்றவர். அந்நிய தேதியில அதை பண்ணாம போயிட்டார், விதியை மீறிட்டார். அதுபோல தன்னுடைய வீட்டிற்கு எழுந்துள்ள குருநாதராகின்ற திருநாவுக்கரசு பெருமானை அறிந்த பிறகு அவரை வா என்று கூப்பிடுவது தெரியாமல், அவரை வீட்டுக்குள்ள வரவழைச்சு பாத்தியம் அர்க்கியம் கொடுப்பது தெரியாமல், குருநாதன் வந்தான் என்று கூத்தாடி கொண்டு உள்ள போயிட்டார் அப்புதரிகள். அதனால சில நேரங்களில் விதியானது மறக்கப்படும். அது மறக்கப்படுறது வந்து விதியை இவர்கள் வந்து மீறுகிறார்கள் அர்த்தம் கிடையாது, அன்பினாலே மறந்துட்டார். அப்படி அன்பினாலே சில நேரங்களில் மறந்து போயிடுவார். ஸ்திரீகள் கர்ப்பகிரகத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஒரு விதி இருக்கு. ஒரு நாளில் மட்டும் உள்ள வரலாம், உங்களுக்கு இது தெரியும். மற்றபடி பொதுவாக வரக்கூடாது. நீலநக்க நாயனாருடைய மனைவியார் அர்த்த மண்டபத்தில் இருந்தபடியே இவர் உள்ளுக்குள்ளே சுவாமியை அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணிட்டு இருக்கார். தேவையான அபிஷேக திரவங்களை எடுத்து கொடுத்துட்டு இருக்கார். அப்போ சுவாமியுடைய சிரசு மேலே விமானத்தினுடைய உள்பக்கத்திலிருந்து ஒரு பெரிய சிலந்தி எட்டுக்கா பூச்சி சுவாமி மேலே விழுந்துருச்சு. அதனுடைய விஷத்தினால சுவாமியுடைய தேகம் என்ன ஆகுமோ அப்படின்னு ஒரு பெற்ற தாயார் அந்த தூளியில் தூங்கிட்டு இருக்கிற குழந்தை, அந்த தூளியில் ஒரு பல்லி ஏறுறது, ஒரு பாச்சை ஏறுறது, ஒரு கரப்பாம்பூச்சி ஏறுறதுன்னா எப்படி பயந்து ஓடி வந்து அதை நகர்த்துவாளோ, அதுபோல உள்ள ஓடி வந்து உஃப்னு ஊதிட்டான். சுவாமியினுடைய உடம்புல தன்னுடைய வாய் காற்று படுற மாதிரி உஃப்னு ஊதிட்டான். எப்பொழுதுமே இந்த வாய் காற்றுல எச்சல் இருக்கும், லைட்டாக ஸ்ப்ரே இருக்கும். நம்ம மாத்திரம் நித்தப்படி குக்கரில் அன்னம் வைக்கிறோம், குக்கரை மூடுறோம், அந்த ஸ்டாப்பரை மூடுறோம். அப்போ நம்ம மாற்று ஸ்திரீகள்லாம் என்ன பண்ணுற, அந்த ஸ்டாப்பரை ஒரு தடவை உஃப்னு இந்த வெயிட்டை உஃப்னு ஊதிட்டு தான் வைக்கிறேன். அப்படி வைக்கக்கூடாது. இப்போ என்ன ஆறுது, எல்லாம் எச்சலாக போயிடுது. இப்படி பண்ணக்கூடாது. நீலநக்க நாயனாருக்கு கோபம் வந்துருத்தும். என்ன கோபம் வந்ததுன்னா, அனுச்சிதமான ரெண்டு காரியங்களை பண்ணிட்டேன். ஒரு காரியம் உள்ளே வந்தது, இன்னொரு காரியம் சுவாமி மேலே எச்சக்காத்து படுற மாதிரி வாயினால் உஃப்னு ஊதிட்டியே அப்படின்னு அறிவில்லாதவளே நான் உன்னை தியாகம் பண்ணிட்டேன், இனிமேல் வீட்டுக்கு வராதுன்ட்டார். ஒன்றா அழுதுண்டே கோயிலில் உட்காந்துட்டான். அந்த காலத்துலலாம் ஆத்துக்கார் சொன்னால் சொன்னது தான், இந்த காலம் மாதிரி கிடையாது. உங்கள் வீட்டுக்கு வரலன்னா என்ன, எனக்கு ஒரு வீடு இருக்குது, எப்போ வேணுமோ நீங்கள் கார் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு இப்போ நான் பிறந்தாத்துக்கு போயிடுவேன். அப்போ அது மாதிரி முடியாது. அதனால் பயந்துட்டே கோயிலில் இருக்காவ. சுவாமி நீலநக்க நாயனுடைய கனவில் போகிறார் ராத்திரி. நாயனார் என்ன பண்ணுறார், ஜம்முன்னு அந்த பஞ்சமத்தியில் தலைக்கு ஒரு தலகாணி, காலுக்கு ஒரு பில்லோ வச்சுன்னு தூங்குறார். இத்தனை நாள் பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணை காணுமே அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு தோன்றலை. அவர் வந்து சஞ்சலம் இல்லாமல் தூங்குறார். அப்படின்னா அந்த தர்மத்திலேயே புத்தி இருந்திருக்க வாழ்க்கலாம், பற்று இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார். சுவாமி கனவில் வந்தோடனே அவர் சுவாமியை வணங்கினார். சுவாமி காமிக்கிறார் கனவில், அவர் உடம்புல அங்கங்கே கொப்பளமாக இருக்குது. என்ன பெருமானே இப்படி ஒரு காட்சி காமிக்கிறாள்ன்னு கேட்குறார். சொன்னார், உன்னுடைய மனைவி வந்து என் உடம்புல அவருடைய வாய்க்காத்து படுற மாதிரி ஊதினாலே அந்த வாய்க்காத்து ஏதோ ஒரு ஆன்டிபயோட்டிக் போல இருக்குப்பா, ஏதோ ஒரு ஆன்டிசெப்டிக் மருந்து அதில் இருக்கு போல இருக்கு. எதில் என்ன மருந்து இருக்குன்னு இனிமேல் இந்த கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்களே. பூஞ்சா காலனில் மருந்து இருக்குங்கிறான், சாணியில் மருந்து இருக்குங்கிறான், ஒட்டடையில் மருந்து இருக்குங்கிறான், பிசினில் மருந்து இருக்குங்கிறான், வாயச்சலில் என்ன மருந்து இருக்குன்னு தெரியலப்பா எனக்கு. அவள் அந்த எச்சக்காத்துப்பட்ட இடமெல்லாம் விஷம் இல்லாமல் குணமாயிடுத்து, அவள் காற்று படாத இடத்துலலாம் தடிச்சு கொடுத்துவார் அப்படின்னு சுவாமி காமிச்சானான். அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், பிரேமையினால் அனுச்சித்தம், அனுச்சித்தம்னா செய்யத்தகாது, உச்சித்தம் இல்லாது, அதனால் ஒரு அனாச்சாரம் நிகழ்ந்தாலும் கூட பகவான் தன்னுடைய பக்தால் அதுக்காக தண்டிக்கிறது இல்லை, தண்டிக்கிறது இல்லைங்கிறது மட்டும் இல்லை, அதை ஏற்றுக்கவும் செய்கிறான். குற்றம் பொறுத்தல் மட்டும் இல்லாமல் அதை குணமாகவும் கொள்கின்றான். அப்போ பக்தாளுக்கு சுவாமி ஒரு அம்மா மாதிரி. அம்மா மாதிரி நான் சொல்கிறேன்னா, இப்போ தான் அப்பா வந்து ஒஸ்தியா தன்னுடைய நண்பர் அனுப்பிச்ச ஒரு சுவிட்சர்லாண்ட்லேருந்து அனுப்பிச்ச ஒரு வாட்ச், அந்த காலத்தில் அதெல்லாம் பெருசு, அதை வந்து வச்சுட்டு போயிருக்கேன் தவறி போய் மேஜையில். இந்த பையன் என்ன பண்ணிட்டான், எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டான். அதை எடுத்து பார்த்துருக்கான், உடச்சிட்டான். உடனே அவன் அடிக்க வரார். அம்மா தடுக்கிறார், இருங்கோ என் பிள்ளைய மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நில்லுங்க, நீங்கள் இந்த வயசில் என்னென்ன பண்ணலன்னு நான் அம்மாவை கிட்ட தெரிஞ்சுக்கிறேன், இதே வயசில் நீங்கள் என்னென்ன அட்டகாசம் பண்ணேன் அப்படிங்கிறத நான் மாமியார் கிட்ட தெரிஞ்சுக்கிறேன். அதனால் இப்போ முதல்ல குழந்தை அடிக்காதீங்க. இந்த குழந்தை எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா, இது என்ஜினியராக வரும், அதனால தான் வாட்சுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு இப்போயே உடச்சி பார்க்குறது. அப்போ அந்த குற்றத்தை பொறுத்ததோடு அல்லாமல் அதில் குணத்தையும் கற்பிக்கிறாள். அம்மாவாக இருக்கிறவர்களுக்கு தன் குழந்தை ஒஸ்தி, அதனால் குற்றத்தை பொறுத்ததோடு அல்லாமல் குணத்தையும் கற்பிக்கிறார். அதுமாதிரி சுவாமி என்ன பண்ணுவார், தன்னுடைய பக்தாருடைய அனாச்சாரத்தை பொறுத்துக்கிறது இல்லாமல் அதை ஒஸ்தியாகவும் கொண்டாடுவார். அதுதான் எனக்கு பிடிக்கும்ன்றவர். அவனுடைய வடிவெல்லாம் நம் பக்கல் அன்பு என்றும் அவனுடைய செயலெல்லாம் நமக்கு இனியவாம் என்றும் கண்ணப்ப நாயனாரை பற்றி சொல்கிறார். அவன் சொரூபம் பிரேமஸ்வரூபம், அவன் எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும். அவன் என் தலைமையில் அந்த நிர்மாலயத்தை தள்ளுறதுக்கு காலை வச்சான்னா, சின்ன குழந்தையாக இருக்கும்போது முருகன் என் முன்பக்கமாக ஏறி முதுகு பக்கமாக சறுக்கு மரம் விட்டானோ இல்லையோ, அதே மாதிரி நினச்சிக்கிறேன், அதை விட சௌக்கியமாக இருக்கேன் எனக்கு. அவன் தன்னுடைய வாயில் இருக்கிற அந்த பொன்முகலி நீரினை என் தலைமீது அபிஷேகமாக குப்பளித்தான் என்று சொன்னால், நீங்கள்லாம் கங்கா ஜலத்திலாம் அபிஷேகம் பண்ணுறள், கங்கை என்ன ஒஸ்தியா, கங்கை என்பது ஜன்ஹு என்ற ஒரு முனிவனுடைய வாய்க்குள் சென்று காது வழியாக வந்தது. புராணம் சொல்கிறது கங்கை வேகமாக வரும்போது ஜன்ஹு ரிஷியினுடைய ஆசிரமத்தை அடித்து புரட்டின் போகிற மாதிரி வந்தது. அதனால் அவர் என்ன பண்ணார், அந்த பிரவாகத்தை குடிச்சுட்டார். பகிரதன் வந்து கேட்குறான், பெருமானே குடிச்சுட்டேல, என்னுடைய பித்திருக்களை கரையேற்றுறதுக்காக தானே கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்கிறேன், அதனால் அந்த கங்கையை திரும்ப வெளியில் விடணும்னார். ஓஹோ, உனக்காக தான் வந்தாளா, எனக்கு தெரியாமல் பிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு காது வழியாக விட்டார். ஒருத்தன் வாய்க்குள்ளே போய் காது வழியாக வந்த தீர்த்தம் புனிதம்னு சொல்கிறீளே, என் கண்ணப்பன் வாயில் இருக்கிற தீர்த்தம் என்ன மட்டமா சாமி கேட்குறார் என்று ஏற்றுக்கொள்கிறார். அதை போல அன்பினால் விதியை மீறலாம். நான் இப்போ உங்களுக்கு என்ன சொன்னேன், பெண்ணை பெற்றவன் தன் பெண்ணை எடுத்துக்கொண்டு போய் பிள்ளை வீட்டில் சேர்க்கக்கூடாது அப்படின்னு விதி சொன்னேன். ஆனால் சுவாமி மேலே இருக்கிற பரம பக்தி காரணமாக சுவாமி சொன்னப்புறம் அவனுக்கு நிலை கொள்ளலை. சுவாமி என்ன சொன்னார், உன் பொண்ணை கொண்டு போய் கொண்டுனார் இல்லையா, அதனால் புறப்பட்டுட்டான் என்று பார்க்கிறோம். அதனால் இந்த சர்வ சாஸ்திரங்கள்லேயும் இந்த ஒரு கல்யாணம் மட்டும் அந்த மாப்பிள்ளை வீட்டிலே நடக்கிறது. பொதுவாக கல்யாணங்கள்லாம் பெண் வீட்டில் தான் நடக்கும். ஆனால் இந்த உக்ரகுமார பாண்டியனுடைய கல்யாணம் மட்டும் மாப்பிள்ளை வீட்டில் நடக்கிறது. ஏன் நடக்கிறதுன்னு யாராவது கேள்வி கேட்டால் நீங்கள் பதில் சொல்லணும். சாமியுடைய பிரேரணையினால் நடக்கிறது, சாமியே அப்படி நடக்கணும்னு சொல்லிட்டார், அதனால் அது நடக்கிறது. அப்படி அவன் தன் பெண்ணை தேரில் அழைச்சிட்டு வரான் மதுரையை நோக்கி. கல்யாணப்புறத்தை நோக்கி இவாள்லாம் வடக்கு நோக்கி போகிறான். ரெண்டு பேரும் அடுத்த நாள் கருத்தால் நடுப்புற சந்திச்சுக்கிறார். நான் உங்களை பார்க்க தான் வரேன்னு இவன் சொல்கிறான், நாங்கள்லாம் உங்களை பார்க்க தான் வரணும் அவ சொல்கிற. ரெண்டு பேரும் குசலம் பரிமாறிண்டு ரெண்டு பேரும் தழுவிக்கொண்டு மதுரைக்கு அழைச்சிட்டு வர. மதுரைக்கு அழைச்சிட்டு வந்தோடனே சுந்தரபாண்டியருக்கு ரொம்ப சந்தோஷம். தன்னுடைய சம்பந்தி நேரவே தந்த தன்னுடைய மருமகளை அழைத்துக்கொண்டு வந்ததை பார்த்து அவருக்கு நிறையா மரியாதையெல்லாம் பண்ணி அவருக்கு தனியாக ஒரு மாளிகை காண்பித்து, திருமண பர்யந்தம் நீங்கள் இங்கே உங்கள் பரிவாரங்களோடு நீங்கள் இங்கே தங்கலாம், உங்களுக்கு என்ன வசதி வேணும்னாலும் நான் செஞ்சு தரேன் என்று சொல்லி கல்யாணத்துக்கு ஒரு நல்ல நாளாக ஜோதிஷாவில் கூப்பிட்டு குறித்து அந்த கல்யாணத்துக்காக திரும்பவும் மதுரை அலங்காரம் பண்ணுறார். இப்போ மதுரையை முதல்ல அந்த எல்லாம் வல்ல சித்தர் சொன்னபடி குலசேகர பாண்டியன் நிர்மாணித்தது போக, மீனாட்சியே ராணியாக இருந்து கொண்டு தன்னுடைய திருமண வைபவத்துக்காக மதுரையை புனர் நிர்மாணம் செய்தது போக, இது மீண்டும் அவருடைய காலத்திலேயே தன்னுடைய குமாரனுடைய விவாகத்துக்காக திரும்பவும் புதுசாக பண்ணுறா மதுரையை. அப்படி மதுரை பண்ணும்போது முதல்ல மதுரையை மீனாட்சி கல்யாணத்தின் போது பார்த்தவளாம் என்ன சொன்னாலும், மதுரை தனக்குத்தானே சமம்னு சொன்னாலும், மதுரையை போல் இன்னொரு ஊர் கிடையாது, அழகான ஊர் கிடையாது, இன்றைக்கும் கிடையாது. அதனால் மதுரை தனக்குத்தானே சமம்னு சொன்னாலாம். இப்போ என்ன சொல்கிறதுன்னு கேட்டாலா, மதுரை தனக்கு தன்னை விட தான் அதிகம்னாலாம். மதுரை முன்பு தனக்குத்தானே சமமாக இருந்தது, இப்போ மதுரை என்ன ஆகிடுத்த, தன்னை விட தான் பெருசாக கொடுத்து தனக்குத்தானே அதிகம் என்று சொன்னால, அன்று தானே தனக்கொப்பதாகும் வண்ணம் அணி அமைத்தார், இன்று தானே தனக்கு அதிகம் என்று எண்ணும் வண்ணம் எழில் அமைத்தார். அப்படி அழகாக மதுரை அலங்காரம் பண்ணால் மீனாட்சி கல்யாணம் போலவே இந்த காந்திமந்திரனுடைய கல்யாணமானது நிகழ்கின்றது. அப்படி நிகழும்பொழுது அந்த சோமசேகர சோழராஜா கன்னியாதானம் பண்ணுறார். தன்னுடைய கோத்திரத்தை சொன்னார், பிரவரத்தை சொன்னார், நான் பெற்ற அருந்தவ குழுதாக இந்த பெண்ணை பார்வதி பரமேஸ்வரால் போல உங்களை நினச்சி, நீங்கள் பெற்ற இந்த சந்திரவம்சத்து குமாரனுக்கு அவனை பரமேஸ்வரனாக நினச்சி தானம் பண்ணுறேன், இப்படி தானம் பண்ணுறதுனால எனக்கு சிவலோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த கன்னியாதானத்தை இந்த சோமசேகர சோழராஜாவானவர் பண்ணினார். பண்ணது கூட இல்லாமல் நிறையா பெரும் சீர்வரிசைகள்லாம் பண்ணாராம். முதல்ல காந்திமதியை தலையிலேருந்து கால் வரையும் தங்க கவசம் விட்டார், கண்ணு தான் தெரியும், உடம்பு முழுக்க தங்க நகையினால் மூடிவிட்டார். பிறகு அவளுக்காக நிறைய ரத்தனங்களையும் நிறைய கோதானங்களையும் நிறைய செல்வங்களையும் மதுரையில் கொண்டு வந்து குவித்தார். யானைகளையும் குதிரைகளையும் தேர்களையும் வித்வான்களையும் மந்திரிகளையும் கலைஞர்களையும் செல்வங்களையும் தன்னுடைய பெண்ணுக்கு சீர்வரிசையாக கொண்டு வந்து பாண்டிய தேசத்தில் சோழராஜாவானவர் சேர்த்து வைத்தார். அப்படி கன்னியாதானம் அது ஆயிற்று. பாணிகிரகணத்தை முகூர்த்தத்தில் உக்ரகுமாரன் செய்து கொண்டார். மீதி இருக்கின்ற அந்த விவாக காரியங்களெல்லாம் பெரியோர்கள் இருக்கும்படியாக அக்னி காரியங்கள்லாம் செய்தார்கள். செய்தவுடனே பெண்ணும் மாப்பிளையுமா போய் முதல்ல மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தரிசனம் பண்ண சொல்லிட்டு சொக்கநாதபுரம் வந்து தரிசனம் பண்ண, இம்மையில் நன்மை திருவாரி தரிசனம் பண்ணினா, நகரவலம் வந்தார்கள். வந்து திரும்பவும் அரண்மனைக்குள் நுழைந்து தங்களுடைய மாதா பிதாக்களை உக்ரகுமாரவர்மர் தன்னுடைய புது மனைவியோடு கூட வணங்கினார் என்று பார்க்கின்றோம். இப்படி வணங்கி இனிமையாக அந்த பொழுது போய்கொண்டிருக்கிறது. அப்போ சுவாமி நினைச்சாரா, நாம் மீண்டும் கைலாசத்துக்கு எழுந்துள்ள வேண்டும், பூமியில் நம்ம வந்து சுந்தர பண்டியனாக ராஜ்ய பரிபாலனம் பண்ணது போதும் என்று பெருமான் நினைத்தார். அதற்கு எஞ்சிய அந்த தர்மங்களை பண்ணணுங்கிறதுக்காக உக்ரகுமாரனை கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னார், குமாரா, நீ சிறப்பாக இந்த பாண்டி நாட்டை ஆழ்வாய் என்பதனால உனக்கு மணிமுடி கவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். உடனே உக்ரகுமாரனுக்கு ஒரு மனசில் ஒரு துயரம் வந்ததான். இப்படி பண்ணிவிட்டு அப்பா காணா போயிட்டா என்ன பண்ணுறது? ரெண்டாவது, இந்த ராஜ்ய பாரம் என்பது ஒரு பாரம், அந்த பாரம் இல்லாமல் இருந்தோம், இருந்தாலும் பிதாவுடைய ஆக்ஞையை மீறக்கூடாது என்பதற்காக மௌனமாக அவர் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்படி சொல்லும்போது மந்திரிகளை கூப்பிட்டு ஒரு நல்ல நாளாக பார்த்து இவனுக்கு முடிவைக்க வேண்டும், அதற்கு முன்பாக இவனுக்கு மூணு கிஃப்ட் தரப்போறேன் சார். இந்த காரனேஷன் மணிமுடி கவிப்பதற்கு முன்பாக மூன்று கிஃப்ட் உனக்கு தரேன், பரிசு தரேன். அந்த மூன்றும் உனக்கு எதிர்காலத்தில் பயன்படும். எப்படி பயன்படும்னா, உனக்கு நீ அறிய மாட்டாய், மூன்று பகைவர்கள் இருக்கிறார்கள். அப்படியா? எனக்கு பகைவர்களா? யார் இது? தேவேந்திரன் உனக்கு ஒரு பகைவன், வருணன் உனக்கு ஒரு பகைவன், மேரு உனக்கு பெரிய பகைவன் இல்லை, ஆனால் அது திமிர் பிடிச்சது, சொன்ன பேச்சை கேட்காது, பாராமுகமாக இருக்கும், அடங்காப்படாது. மேருங்கிற மலை, இந்த மூணு பேரையும் நீ என்ன பண்ணணும், உன் வசமாக ஆக்கணும். அதனால உனக்கு மூணு ஆயுதங்கள் தரேன். இந்த சக்கராயுதம், தமிழில் வளை என்று பெயர், வளைந்திருப்பதனால் வளை. அது என்ன? உண்மையில சக்கரம், திருமால் கையில் இருக்கிற சக்கரம் போல இவர் கையில் ஒரு சக்கரம் வளை. ஒரு வேல் தருகிறேன், ஒரு வளை தருகின்றேன், ஒரு செண்டு தரேன். செண்டு என்பது பூச்செண்டு போல, கிளுகிழப்பு போல இருக்கிற ஒன்று, அது தருகின்றேன். எப்படி பயன்படுத்த வேண்டும், எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதையும் கூறுகின்றேன். அந்த நேரத்திலும் உனக்கு வந்து நினைவூட்டுகின்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இந்திரன் உன்னோடு போருக்கு வருவான், அப்பொழுது இந்த சக்கராதித்தை அவன் மீது பிரயோகம் பண்ணு, அது அவன் தோற்று ஓடும்படியாக செய்யும், அவன் நீ வேண்டியதை கொடுத்து விடுவான். வருணன் உன் மீது இந்த மதுரையை அழிப்பதற்காக கடல் பொங்கும்படியாக செய்வான், அப்பொழுது கடல் பொங்கி மதுரை மாநகரத்தை அழித்து விடாமல் இந்த வேலையை அந்த சமுத்திரத்தின் மீது எரிந்து விடுவாயாக, அது அந்த கடல் நீரனை உறிஞ்சி பருகிவிடும். மேருமலை நீ கேட்ட செல்வத்தை தாராமல் பாராமுகமாக கொழுப்பு பிடித்து இருக்கும், அப்பொழுது அது நோகும் வண்ணம் இந்த சிறிய செண்டினாலே அடிப்பாயாக. இந்த சின்ன செண்டினாலே அடித்தா அதுக்கு வலிக்குமான்னு நினைக்காத, இதில் அவ்வளோ பவர் இருக்குது. இதனால் அடித்தாலும் இந்த மேருமலை என்ன பண்ணும், அது உடம்பு நொந்து உன் திருவடியில் விழுந்து வணங்கி வேண்டியதை எடுத்துக்கொண்டு போ என்று தன்னுடைய கஜானாவை திறந்து காட்டும் என்று சொல்லி அந்த உக்ரகுமார பாண்டியருக்கு முடிகவித்தார். முடிகவித்து விட்டு சுமதி என்ற அந்த மந்திரியை கூப்பிட்டார். சுமதி எப்படி இருக்கிறார்? மலையத்வஜனுக்கு மந்திரியாக இருந்திருக்கிறார், சுந்தர பாண்டியருக்கு மந்திரியாக இருந்திருக்கிறார், இப்போ இவருக்கு உக்ரகுமாரருக்கு மந்திரியாக இருக்கிறார். அப்படின்னா அவள்லாம் தீர்காயுசாகவும் யவ்வனமாகவும் இருந்திருக்கிறார். அந்த சுமதியை கூப்பிட்டு, நீ கல்வியும் கண்ணும் கவசமும் போல இந்த குமாரனை காத்து வருவாயாக. சாட்சாத் முருகப்பெருமான் தான் இருந்தாலும் லோகத்தில் எப்படி நடக்கணுங்கிறத சுவாமி ரோல் மாடலாக இருந்து காமிக்கிறார். ஒரு பிதா வித்வானாக தன்னுடைய புத்திரன் இருந்தாலும் கூட சொந்தக்காரால்கிட்ட இந்த குழந்தையை காப்பாற்றுங்கோன்னு சொல்லணும். நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கோ, என் பிள்ளைக்கு எல்லாம் தெரியும் சொல்லிவிடக்கூடாது. எந்த பிதாவும் தன் குமாரன் அப்படி சொல்லக்கூடாது. அவன் பெரிய மகாவித்வானாக இருக்கலாம், இருந்தாலும் குழந்தை ஏதாவது தப்பாக பேசிட்டா நீங்கள் கோச்சிக்கக்கூடாது. குழந்தை கூச்சப்படுவான், அவனுக்கு என்ன வேணுமோ நீங்கள் தெரிஞ்சு செய்யுங்கோ என்று தன் குழந்தையை காப்பாற்றணும். அதுபோல் மந்திரியை சொல்கிறார், இந்த உக்ரகுமார பாண்டியரை நீங்கள் அரசனாக ஏற்றுக்கொண்டு கல்வியும் கண்ணும் கவசமும் போல காத்து வாருங்கள். கல்வி எப்படி காப்பாற்றும்னா, கல்வி ஒரு ஆபத்தில் எப்படி எஸ்கேப் ஆகலாம் அப்படிங்கிற அறிவினை கொடுக்கும் கல்வி. கண்ணு எப்படி காப்பாற்றும்னா, ஒருத்தன் ஒரு வேல் எறிகிறான், அந்த வேல் வருதுன்னு தெரிஞ்சால் நகர்ந்துக்கும், கண்ணு சொல்லும். இப்போ போயின்னு இருக்கோம், ஒரு வாய்க்கா இருக்குது தாண்டுன்னு கண்ணு சொல்கிறது, முள்ளு இருக்குது காலை வச்சிடாதுன்னு கண்ணு சொல்கிறது, கண்ணு நேரடியாக சொல்லலை, பார்த்தோன்னே தெரிகிறது. அப்படி வருகின்ற ஆபத்தினை கண் உணர்ந்து காக்கின்றது. கவச்சம் எப்படி எப்படி காப்பாற்றுகின்றதுன்னா, கல்வியும் கண்ணும் கை கொடுக்காத பொழுது. நரேந்திர மோடி புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் போட்டுருக்கார், புல்லட் ப்ரூஃப் காரில் போகிறார். என்ன காரணம்னா, நிறைய எதிரிகள் இருக்கா, முன்கூட்டி அறிய முடியாமல் இருக்குது. எவ்வளவு சிபிசிஐடி வேலை பார்த்தாலும் அதை மீறி ஒரு ஆபத்து வரலாம். அப்படி ஒரு ஆபத்து வந்தால் பறந்து வருகின்ற ஒரு தோட்டா துளைத்த பிறகு ஆபத்து இருக்கக்கூடாது, அதனால் கவச்சம். அப்போ கல்வியும் கண்ணும் கைவிட்ட போது, காப்பாற்ற தவறிய பொழுது கவச்சம் அருகிலிருந்து காப்பாற்றும். அதுபோல் ஒரு மந்திரி என்ன பண்ணணும், ராஜாவை என்ன பண்ணணும்னா கல்வி போலவும், நான் ராஜா எல்லாம் படித்து வச்சிருக்க மாட்டான், அவன் படிக்க வேண்டியதெல்லாம் தான் படித்து அவனுடைய கல்விக்குறையை குறையில்லாமல் தன்னுடைய கல்வியினால் நிரப்ப வேண்டும். கல்வி போல் காத்தல், அப்புறம் கண்ணை போல் காத்தல், கவச்சம் போல் காத்து வருவாயாக என்று சுமதிகையிலே ஒப்படைத்து விட்டு சுவாமி சொக்கலிங்க பெருமானுடைய திவ்ய லிங்கத்திற்குள் சென்று மறைந்தார். மீனாட்சியோட மீனாட்சி கையை பிடிச்சுன்னு என்ன பண்ணார், மீனாட்சி கையை பிடிச்சுன்னு சொக்கலிங்கத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டார். அதாவது சொக்கலிங்கம் என்பது மீனாட்சி சுந்தரேஸ்வரர்களுக்கே லிங்கம், அது அப்படிதான் பார்த்துட்டு சுந்தரலிங்கம் என்று தேவர்கள் பெயர் கொடுத்தார்கள். குலசேகர பாண்டியன் இந்த கோயிலை நிர்மாணித்து எல்லாம் வல்ல சித்தர் சொன்னபடி சுவாமிக்கு வலப்பால் பின்புறம் மீனாட்சியினுடைய கோயிலை நிர்மாணிப்பதற்கு முன்பாகவே சொக்கநாதர் உண்டு. அந்த சொக்கநாதருடைய லிங்கத்துக்குள்ள மீனாட்சியும் சுந்தரேஸ்வரரும் உண்டு. அப்படி அந்த ரெண்டு பேருமே அந்த சொக்கலிங்கத்துக்குள் சென்று புகுந்தார்கள். இச்சை தன்னால் இன்னொருட்படிவம் கொள்ளும் ஈரிலா இன்பமூர்த்தி என்று பரஞ்சோதி சொன்னார். தன்னுடைய இச்சையினாலேயே அவனுடைய இச்சைக்கு பெரிய மகத்துவம் உண்டு. பெருமான் விரும்பினால் அது நிகழ்ந்துவிடும். அவனுக்கு சத்திய சங்கல்பம்னு பேர். கண்ணப்ப நாயனார் 6 நாள் சுவாமி கூட இருந்தார். 5 நாளும் சுவாமிக்கு வந்து உணவு ஊட்டினார். இரவு முழுவதும் காவல் காத்தார். அந்த கொடிய விலங்குகள்லாம் பெருமானை வந்து துன்புறுத்தக்கூடாது என்பதற்காக காவல் காத்தார். அப்படி இருக்கும்போது பெருமான் உறங்குவது போல் பாசாங்கம் செய்வதற்கு முன்பாக உனக்கு உறக்கம் வந்தால் நீ படுத்துக்கவே பாம்பர், நான்லாம் படுத்துக்க மாட்டேன் பெருமானை, நான் படுத்துண்டா காரியம் தப்பாக போயிடும், நீங்கள் உறங்குங்கிறார். அப்போ ரெண்டு பேரும் நிறையா பேசியிருப்பார் இல்லையா. பேசிய பொழுது பெருமான் என்ன பண்ணார், வேதாதி சாஸ்திரங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் அந்த 5 நாளில் இவருக்கு கதையாக சொல்லிட்டார் கண்ணப்ப நாயனருக்கு. அத்தனையும் கேட்ட அவர் தன்னுடைய திவ்ய சுரூபத்தையும் காமிச்சிட்டார். பெருமானே உங்கள் கழுத்து ஏன் கருப்பாக இருக்கு, உடம்பு முழுக்க ரோஜாப்பூ மாதிரி சகப்பாக இருக்குது, இந்த கழுத்து மட்டும் ஏன் கருப்பாக இருக்குன்னு நாயனார் கேட்குறார். அப்போ சுவாமி சொல்கிறார், தேவாசுரர்கள் பார்க்கடல் கிடஞ்சது, விஷம் வந்தது, உலகர்களை காப்பதற்காக தான் அந்த விஷத்தை அருந்தியதெல்லாம் சொல்கிறார். சுவாமி இனிமே என்னை கேட்காமல் இப்படி மாட்டிக்காதீங்க, இந்த ஆபத்தான காரியமெல்லாம் இனிமேல் என்னை கேட்டுன்னு தான் செய்யணும் நாயனார் சொல்கிறேன். பெருமானே அவன் கொஞ்சோண்டு இருக்கிற தங்கத்தை கூட பேங்க்கில் போய் லாக்கரில் வைக்கிறான், நீங்கள் கையில் இருக்கிற வில்லே வந்து தங்கத்தினால் வச்சுட்டுருக்கேனே, மேருமலையே வில்லா வச்சுருக்கார். நாங்கள்லாம் வந்து சிலை என்ற ஒரு மலையினுடைய கிளையை தான் வில்லா வச்சுருக்கோம் வேடர்கள், எங்களை போல நீங்களும் வேடர் தான் போல இருக்கு, ஆனால் தங்கத்தால் இருக்கிற வில்லு பயன்படுமா பெருமானே, அது வளையுமா, தங்கத்தால் இருக்கிற வில்லை எப்படி பெருமானே பயம் இல்லாமல் இந்த காட்டில் தனியாக வச்சுட்டுருக்கேள் அப்படின்னு கேட்குறேன். உடனே சுவாமி திருப்புர சம்ஹாரம்லாம் சொல்கிறார், 30 அசுரர்களும் ஒரே காலத்தில் ஓரம்பிலாம் அழிய வேண்டும்னு வரவாங்கியிருக்கிறா, எந்த தெய்வம் ஒரு அம்பு போட்டாலும் அவர்கள் ஒருவன் மீது அம்பு பட்டவுடனேயே மற்றவங்கள்லாம் வந்து விலகி விடுவார்கள், ஆகவே யாராலும் அவர்களுக்கு அபஜயம் இல்லை, தோல்வி இல்லை, நான் மட்டும்தான் அவர்களை வென்றேன்னு சொல்லி இந்த வில்லை கொண்டு பிரணவங்கிற அஸ்திரத்தை அதில் பூட்டி அவர்களை வென்றேன்னு. பெருமானே நீங்கள் அம்பு போடும்போது மட்டும் அவர்கள் எப்படி ஏமாந்து போய் 3 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னு கேட்குறாரு. அப்படி அவர்கள் ஏமாந்து போட்டோம்னு நான் நினச்சேன். பெருமானே நீங்கள் நினச்சா நடக்குமா, அப்படி தான் வேதம் சொல்கிறது, நான் நினச்சாலே நடக்கும், அதான் அவருடைய இச்சை, நான் நினச்சா அது நடக்கும், நான் நினச்சாதான் ஒன்று நடக்கும், நான் நினச்சா எதுவும் நடக்கும் அப்படின்னு என்னை பற்றி வேதங்கள் சொல்கிறதுப்பா, எனக்கு என்ன தெரியும், சத்திய சங்கல்பன் என்ற வேதம் சொல்கிறேன். அப்போ நாயனார் கேட்டாரா, பெருமானே பூமியில் தோன்றி 16 வயசுகள் கண்ணுக்கு இனியராக பழகுவதற்கு இனியவராக பரம பிரேம சுரூபமாக இருக்கிற நீங்கள் இப்போ தானே எனக்கு கிடைச்சிருக்கேள், நான் உங்களை முன்பே அடைய வேண்டும் என்று பெருமானே நீங்கள் ஏன் நினைக்கவில்லை என்று கேட்டாரா நாயனார். உடனே பெருமானவருக்கு அன்புக்கு வசப்பட்டு கடவுளே நாயனாருக்கு பதில் சொல்ல முடியல. சுவாமி சொன்னார், எனக்கு தூக்கம் வருது. நாயனார் சொன்னார், பரவாயில்ல புறங்குங்கள். அப்போ பரமேஸ்வரன் சத்திய சங்கல்பன், இச்சை தன்னால் இன்னொரு படிவம் கொள்ளும் இரிலா இன்பமூர்த்தி, அவர் விரும்பினா என்ன நடக்கும். சிவபுராணத்தில் நாரதர் என்ன பண்ணிட்டார், ஒரு காலத்தில் மதிமயங்கி மகாவிஷ்ணுவுக்கே சாபம் கொடுத்துட்டார். எதனாலன்னு கேட்டால், பூமியில் ஒரு சுயம்வரம் வந்தது, அந்த சுயம்வரத்தில் ஒரு ராஜகுமாரி அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எல்லா ராஜாக்களும் வர, இப்போ நாரதருக்கு ஒரு ஆசை வந்தது, நான் போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு பெருமாள்கிட்ட சொன்னாரா, ஏயா நீ ஒரு தபஸ்வி, உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை அப்படின்னு கேட்டாரான். இல்லை இல்லை அது ஒன்று இருந்துட்டு போட்டமே, அந்த குறை வேண்டாம், சரி போய்க்கோ, எல்லாரோட அழகாக நான் இருக்கணும்னா திருமாலே நீர் தான் ரொம்ப அழகாக இருக்கீர், ஆகவே சுயம்வர காலத்தில் உங்களுடைய ரூபத்தை எனக்கு கொடுத்துருங்கோ, கொடுத்துட்டேன்னா எல்லாரோட என்னை பார்த்தா அழகாக தெரியும். அந்த பொண்ணு என்ன பண்ணுவா, மாலையை தூக்கி என் கழுத்தில் போட்டுருவானார். ததாசுன்ட்டார் விஷ்ணு, போய் உட்காந்தார் இவர், உட்காந்தா அந்த பொண்ணு இவரை பார்த்துட்டு மூஞ்சி சுழிச்சுட்டு இன்னும் மேலே மேலே போட்டுடுச்சு. இன்னும் இவருக்கு கோபம் வந்துடுத்து, நேராக வைகுண்டத்துக்கு வந்தார், என்னை ஏமாத்திட்டே, நான் கேட்டபோது சரின்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி என்னை ஏமாத்திட்டே, நான் ஒன்றும் ஏமாற்றவே இல்லையே, நீ கேட்டதானே செஞ்சேன், என்ன கேட்ட செஞ்சாள், மூஞ்சியில் உன் கண்ணாடியில் உன் மூஞ்சியை பாரு, பார்த்தார் குரங்கு ரூபமாக இருந்தது. நான் எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்கிறேன், அதில் இது ஒரு அவதாரம், எனக்கு குரங்கு வடிவமும் உண்டு, என் வடிவத்தை நீ கேட்டாய், எந்த வடிவம் நீ சொல்லலையே, அதில் ஒரு வடிவத்தை கொடுத்தேன், எது இம்மிடியட்லி அவைலபிளாக இருக்கோ எடுத்து கொடுத்தேன். உன் குரங்கு மூஞ்சியை பார்த்துட்டு அவன் வறண்டு போயிட்டான். உடனே என்ன பண்ணார், நீ இப்படி என்னை ஏமாற்றிய காரணத்தினால பூமியில் போய் பிறப்பாயாக, குரங்குகளுடைய துணையோடு நீ உன் பத்தினியை பெரும் வண்ணம் ராமாவதாரம் பண்ணு என்று நாரதர் வந்து விஷ்ணுவுக்கு சாபம் கொடுக்குறார். கொடுத்துட்டு வருந்துறார் திருமாலே, உனக்கு அடிவனாகின்ற நான் மதிமயங்கி ஏன் உனக்கே சபம் விட்டேன் அப்படின்னு கேட்கும்போது மகாவிஷ்ணு சொல்றார், உன் மீது குற்றம் இல்லை, அது பரமேஸ்வர இச்சை. நீ மதிமயங்கி எனக்கு ஒரு சாபம் கொடுக்கணும், அதனால நான் ராமாவதாரம் எடுக்கணும், அதனால ராவண வதம் ஆகணும் அப்படின்னு சுவாமியினுடைய இச்சை, அதனால உன் மதி மயங்கியது என்று சொன்னார். அப்படி தன்னுடைய இச்சையினாலேயே அனைத்தையும் நிகழ்த்துகின்ற அந்த சொக்கநாத பெருமான் தன்னுடைய இச்சையினால சுந்தர பாண்டியனாக இந்த மதுரையை ஆண்டு வந்தான். பிறகு சொக்கலிங்கத்துக்குள் பிரவேசித்து ஐக்கியமானான் என்ற அளவிலே இன்றைக்கு நாம் நிறுத்திக் கொள்வோம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா, ஆடக முதுரை அரசே போற்றி, கூடலில் அங்கு குருமணி போற்றி, திருச்சிற்றம்பலம்.